ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் வேத வேள்வியை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சார், நம்ம மூணாம் திருமுறை 108 பதிகம் வேதவெல்வி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அந்த பிரிய புராண பாடல்கள்லாம் பார்த்துருந்தோம், பதிகத்துக்கு போகிறோம். ஸோ முதல் பாடல், வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்றழிக்க திரு உள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. போனதான பார்த்தபடி திருஞான சம்பந்தர் பாண்டியனுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரையில் சொக்கநாதரை தரிசனம் பண்ணி அவருடைய திருவுள்ளம் என்ன, நான் போய் வாது செய்யணுமா, அதுதான் அவருடைய விருப்பமா அப்படின்னு இறைவனுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொக்கநாதர் கோயிலுக்கு போய் ரெண்டு பதிகம் பாடினார். காட்டு மாவது உரி போர்த்து அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு பதிகம், அதை பாடிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பதிகம் இந்த வேத வேள்விங்கிற பதிகம் பாடினார். இந்த ரெண்டு பதிகங்களும் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு உள்ளத்துல இறைவனுடைய திருக்குறிப்பு தோன்றியது, இந்த மாதிரி போய் வாது செய்யலாம் அப்படின்னு இறைவன் அவருக்கு அருள் புரிந்தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அவர் கிளம்பி அரண்மனைக்கு போறார். அதனால் இந்த பதிகத்தில் அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவா நான் போய் சமணர்களோட வாது செய்யணுமா, உன்னோட திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்பார் ஒவ்வொரு பாட்டிலையும். அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு தனக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதுதான் இந்த கடைசி ரெண்டு அடி. இந்த பதிகத்துக்கு நீங்கள் புஸ்தகங்களில் பார்த்தோம்னா 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு போட்டிருப்பேன். தேவார பாடல்கள்லாம் பொதுவாக 4 அடிகள் இருக்கும். ஆனால் சில பதிகங்களில் அந்த 4 அடிகளுக்கு மேலே 1 அடியோ 2 அடியோ இருக்கும். அது மாதிரி இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அடி பாட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 அடிக்கு வேற ஒரு ஃப்ரேஸ் வரும். அந்த வேற ஒரு ஃப்ரேஸ் எல்லா பாட்டிலையும் திரும்ப திரும்ப அதே வரும். அது மாதிரி 4 அடிக்கு மேலே கூட 2 அடி இருக்குதுல, அதனால அதுக்கு 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு பேர். அது மாதிரி நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இது. அந்த இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு வர்ற பதிகத்திலையும் இது மாதிரி ஈவது ஒன்று அமைக்கலையல் இதுவோ ஒன்று ஆவடுத்துறை அரணை அப்படின்னு வரும், அதுவும் 4 அடி மேல் வைப்பு. இப்போ இந்த பாட்டோடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். அவர் சுவாமிகிட்ட போய் என்ன கேட்குறார், இந்த சமணர்களை நான் வாது செய்து வெற்றி கொண்டு வரணுமா, இது உன்னுடைய விருப்பமா, இதுதான் உன்னுடைய திருவுள்ளமா, திருவுள்ளம்னாக்க உன்னுடைய விஷ் என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அது சமணர்களை ஏன் வாதில் வெல்லணும் அப்படின்னா, அவரை சமணர்களோட ஏன் வாது செய்யணும், ஏன் அவர்களை வெல்லணும் அப்படின்னாக்க அதுக்கு காரணத்தை எல்லா பாட்டிலையும் சொல்கிறார். அதில் முக்கியமானது சமணர்கள் வேதங்களை மறுத்தவர்கள். அதாவது அந்த காலத்தில் சமணர்கள் சமணம் தோன்றியப்போ ஜெயினம் தோன்றியப்போ அவர்கள் இந்த நான்மறைகளாகிய வேதங்களை ஒத்துக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த வேதங்கள்லாம் ஒத்துக்கொள்ளாதவர்கள், வேதங்களில் சொல்லப்படுகின்ற ஒழுக்கங்களை புறந்தள்ளியவர்கள். அதனால் இந்த நாட்டில் வைதிக நெறி தழைக்கணும், சைவம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாதிட போகிறார். அதனால் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த சமணர்களுடைய வேதத்துக்கு விரோதமான செயல்களை சொல்லி சொல்லி காட்டுவார். அதான் முதல் பாட்டில் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல் ஆதம் இல்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாது உடனாய பரமனே ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனோடு தேரரை. இது முழுக்கவே அந்த முதல் 3 லைன் வந்து ஒரு சென்டென்ஸ். அது இல்லை, ஆக்சுவலாக 4 லைனுமே சேர்ந்து ஒரு சென்டென்ஸ். பாதி மாது உடனாய பரமனே அப்படின்னு அந்த 4வது அடியில் இருக்கு இல்லையா, அது அர்த்தநாரீஸ்வரனே அப்படின்னு அர்த்தம் நேரடியாக. பாதினா பாதி, மாதுனா பெண். பாதி மாது அப்படின்னாக்க ஒரு பாதியில் பெண் வடிவத்தை தாங்கிய ஒரு பாதி உமையாகிய அர்த்தநாரீஸ்வரனாகிய பரமனே, பரம்பொருளே. இந்த சமணர்களும் பௌத்தர்களும் அமனோடு தேரரை. அமன் அப்படின்னாக்க சமணர்கள், தேரர் அப்படின்னாக்க பௌத்தர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள், இந்த ரெண்டு கூட்டங்களும் வேத வேள்வியை நிந்தனை செய்து வாழ்பவர்கள். வேத வேள்வினா வேதங்களையும் வேதங்களில் சொல்லப்படுகின்ற வேள்விகளையும் யஜ்ஞங்களையெல்லாம் நிந்தனை செய்து வாழ்கின்றார்கள். அதெல்லாம் பழித்து பேசி இகழ்ந்து திட்டி அப்படி திரிஞ்சின்ற அவர்கள். ஆதம் இல்லி, ஆதம் அப்படின்னாக்க அன்பு அப்படின்னு அர்த்தம். ஆதம் இல்லின்னா அன்பு இல்லாத அமனோட தேரறி, சமணர்களையும் பௌத்தர்களையும். அதனால இந்த சமணர்களும் பௌத்தர்களும் வேதங்களை தூஷிக்கிறவர்கள், வேதங்களில் சொல்லப்படுகின்ற வேள்விகளையும் மற்ற விஷயங்களையும் தூஷிக்கிறவர்கள். அவர்களுக்கு இறைவனுக்கு இறைவன் ஒருத்தனை இறைவன் மேல அன்பு செலுத்துகின்ற பழக்கம் இல்லாதவர்கள், இறைவனுக்கு இறைவன் மீது அன்பு இல்லாதவர்கள், ஆதம் இல்லி. அப்படிப்பட்ட இந்த சமணர்களையும் தேரர்களையும் வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே. அவர்களோட நான் போய் வாது செய்து அவர்களை ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய இஷ்டமா, அது எனக்கு உணர்த்துவாயாக. பாதி மாதுடன் ஆய பரமனே, அர்த்தநாரீஸ்வரனே, நீ உன்னுடைய திருவுள்ளம் என்னன்னு எனக்கு உணர்த்து, நான் போய் இந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் வாதிட்டு வெல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் சொல்றார். இந்த மேல் வைப்பா இருக்கிற ரெண்டு அடி இருக்கே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே, தென் ஆலவாயினாக்க ஆலவாய்னா மதுரையில் இருக்கிற கோவிலுக்கு பேர் ஆலவாய். தென் ஆலவாயினாக்க தென் அப்படின்னாக்க இனிமை அழகு தெற்கு அப்படின்லாம் பல அர்த்தங்கள் உண்டு. இன்னைக்கு பேச்சில் பொதுவாக தென் அப்படின்னாக்க சவுத் அப்படிங்கிற சதன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இருக்கு இன்னைக்கு பேச்சில். ஆனால் தென் அப்படின்னாக்க அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அதனால தென் ஆலவாய்னா அழகிய ஆலவாய், இனிய ஆலவாய் அப்படின்னு அர்த்தம். தென் திருவாரூர் புக்கு அப்படின்னு சுந்தரர் ஒரு பதியத்தில் பாடுவார். அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதஞ்சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை முடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரை என்றுகள் எய்துவதே அப்படின்னு அவர் திருவொற்றியூர்லேருந்து திருவாரூருக்கு போகிற வழிப்பா என்னைக்கு நான் போய் என் கண் குளிர நான் திருவாரூரில் அழகிய திருவாரூரில் என் பெருமானை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு சுந்தர் பாண்டு வருவார். அதனால தென் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே, அந்த திருவாலவாய் கோவிலில் எழுந்தருளில் இருக்கின்ற எங்கள் பெருமானே. ஆதினா முழு முதல் பொருள், முதல் பொருள் ஆதியும் அந்தமும் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஆதி அந்த ஆதியாக இருக்கிற சிவபெருமானே. என்னுடைய ஆசை என்ன, எனக்கு என்ன விருப்பம், ஞாலம் நின் புகழே மிக வேண்டும். ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உன்னுடைய புகழே பரவ வேண்டும். ஞாலம்னா உலகங்கிறது, அது இந்த பாட்டுக்காக நான் பார்த்துருந்தப்போ அதோட வேர்டு ரூட் பார்த்துருந்தேன். அழகான ஒரு கருத்து இருக்குதுல, நாளுதல் அப்படின்னா தொங்குறதுன்னு அர்த்தம். நாள் வாயின்னு யானைக்கு ஒரு பேர் உண்டு, தொங்குகின்ற வாயை உடையது அப்படின்னு. அது மாதிரி நாளுதல் அப்படிங்கிறதுலேருந்து வர்றதுதான் ஞாலம்ங்கிற வார்த்தை. ஞாலம்னா தொங்குறதுன்னு அர்த்தம். இந்த உலகமானது அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வர்ற மாதிரி உண்டான வார்த்தை தான் ஞாலம். அதனால் ஞாலம், இந்த உலகத்தில் உன்னுடைய புகழே மிகுந்திருக்க வேண்டும். ஆலவாயில் உரைகின்ற ஆதியாகிய சிவருமானே, உன்னுடைய திரு உள்ளம் என்ன, இந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் நான் வாதிட்டு வெல்லணுமா, அதை எனக்கு உணர்த்துவாயாக அப்படின்னு அவர் கேட்குறார் இந்த பாட்டில். ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். வைதிகத்தின் வழி ஒழுகாத அக்கைதவம் உடை கார் அமன் தேரரை எய்தி வாது செய்ய திரு உள்ளமே, மைத்திகழ்தரு மாமணி கண்டனே, ஞாலம் நின்புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையுமே மாதியே. இதுலேயும் அதே கருத்து தான் சொல்றார். முதல்ல வேதவெல்வியை நிந்தனை செய்துவிடல் அப்படின்னார். இதில் என்ன சொல்றார், வைதிகத்தின் வழி ஒழுகாத அக்கைதவம் உடை கார் அமன் தேரரை எய்தி வாது செய்ய திருவுள்ளமே, மைதிகழ்தரு மாமணி கண்டன். இந்த பாட்டோடைய அமைப்பெல்லாம் பார்த்தோம்னாக்க தெரியும், முதல் ரெண்டு வரிகளில் அந்த சமணர்களும் தேரர்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி, மூணாவது அடியில் அவர்களோட நான் வாது செய்யணுமா இதுதான் அவனுடைய திருவுள்ளமா அப்படின்னு கேள்வி கேட்டு, நாலாவது அடியில் சிவபெருமானுடைய ஒரு பெருமையை சொல்லி, அப்புறமா மேலே அதிகமாக இருக்கிற கடைசி ரெண்டு அடிகளில் இந்த உலகத்தில் உன் புகழ் தான் மிக வேண்டும், திரு ஆலவாயில் இருக்கிற சிவபெருமானே அப்படின்னு வேண்டிக்கிறது. இதுதான் இந்த பாடல் பதிகத்தில் இருக்கிற பாடல்களின் அமைப்பு. எல்லா பாடலையும் இதுதான் பார்ப்போம். அதில் திரும்ப திரும்ப அவர் சொல்ல போகிறது, இந்த சமணர்களும் பௌத்தர்களும் வேதத்தை வெறுக்கிறார்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட பழக்க வழக்கங்களை புறந்து அழுகிறார்கள், வேதம்படி வேத நெறிப்படி வாழ்கின்றவர்களை கேலி செய்கிறார்கள் அப்படின்லாம் வந்துட்டே இருக்கும் வரிசையா. இப்ப ரெண்டாம் பாட்டில் என்ன சொல்றார், வைதிகத்தின் வழி ஒழுகாத, வைதிகம்னா வேதத்தின் வேதம்ங்கிற இதோடைய ஃபார்ம் தான் வைதிகம். அதாவது வேதத்தில் சொல்றபடி செய்கிறது வைதிகம். அந்த வேதத்தில் சொன்னபடி அந்த வைதிக வழியில வைதிக நெறினாக்க நம்ம சமயத்துக்கு என்ன பேர் அப்படின்லாம் இப்போ பல பேர் இதுபட்டு இது ஹிந்து சமயம்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பேர் கிடையாது, சனாதன தர்மம் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். சனாதன தர்மம் அப்படிங்கிற இது ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஆனால் அது ஜென்ரிக் ஃப்ரேஸ். திருமுறைகளில் பார்த்தோம்னா நம்ம சமயத்துக்கு இந்த தர்மத்துக்கு வழிக்கு ஹிந்து சமயம்னு நம்ம சொல்கிறோமே அதுக்கு வேத நெறி அப்படின்னு சொல்லுவேன். அந்த பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுறத வர்ணிக்கிறார் சேக்கிழார். அதில் சொல்லுவார் அந்த புராணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வளவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம் அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேக்கிழார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதில் தெளிவாக சொல்கிறார் திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு. வேத நெறி தழைத்து ஓங்க, அதான் ஹிந்து சமயம்ங்கிறது தான் வேத நெறி. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க, அதுக்குள்ள ஒரு பகுதியாகிய சைவ சமயம் சிறந்து விளங்கும்படியாக அவதாரம் பண்ணார். அதனால இங்கே அதே தான் சொல்றார், வைதிகத்தின் வழி ஒழுகாத. வைதிகம்னா வேதத்தில் சொல்லப்படி நடக்கிறது, வழினா நெறி. வைதிகத்தின் வழினாக்க வேத நெறி அப்படின்னு அர்த்தம் நேரடியாக. அப்படி வேத நெறிப்படி ஒழுகாத, நடந்து கொள்ளாத. ஒழுகிறதுனா டு ஃபாலோ, கான்டக்ட். வைதிகத்தின் வழி ஒழுகாத, அந்த வேத நெறிப்படி நடந்து வாழாத. அக்கைதவம் உடை கார் அமன் தேரை. அக்குனா அந்த அந்த கைதவம் உடை, கைதவம் அப்படின்னா வஞ்சனை. இது நம்ம வேற சில பாடல்களில் பார்த்துருக்கோம். தவம்னா தவம் தபஸ், கைதவம் அப்படின்னாக்க வஞ்சனைன்னு அர்த்தம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கைதவம் உடை கார் அமன் தேரரை, கார்னா கருமையாகிய கரிய கருமையான அமன் தேரரை, சமணர்களையும் தேர பௌத்தர்களையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேத வழிப்படி வேத நெறிப்படி ஒழுகாத, அப்படி நடந்து கொள்ளாத, அந்த வஞ்சனை மிகுந்த கார் அமன் தேரரை. கார் அமன் அப்படின்னு பல இடங்களில் வரும். கார்னா கருமை, கருப்பு. இந்த சமணர்களை சொல்றப்பையும் தேரர்களை சொல்றப்பையும் இந்த கரிய சமணர்கள் கரிய தேரர்கள்னா என்ன அர்த்தம்? அதாவது அவர்கள் உள்ளத்துல நிறைய வஞ்சனை வச்சிருக்கிறார்கள், அதனால வஞ்சனைக்கு கருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. வெள்ளைனா தூய்மை, கருப்புனா அழுக்கு வஞ்சனை அப்படிங்கிற அர்த்தம். அதனால இந்த கார் அமன் தேரர்ங்கிறது உள்ளத்துல கருப்பு உடையவர்கள், தூய உள்ளம் இல்லையவர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த சமணர்கள் அந்த காலத்து சமண குருமார்கள்லாம் குளிக்கவும் மாட்டார்கள். அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் வேற மற்ற பாடல்கள்லையும். ஏன்னா குளிச்சாக்க உடம்பு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், உடம்பு மேலே நிறைய கிருமிகள்லாம் அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம குளித்தோம்னா அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும், அந்த கிருமிகள் எல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி அவர்கள் பல்லு தேய்க்க மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள். அதனால தான் வேற சில பாடல்களில் ஊத்தவாய் சமணர்கள் அப்படின்னு சம்பந்தர் சொல்லுவார். ஏன்னா பல்லு தேய்க்க மாட்டார், பல்லு தேய்ச்சா பல்லு வைக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு. அப்படிப்பட்ட கொள்கை உடையவர்கள் அவர்கள். அதனால அவர்களை புறத்தில் தோலும் அழுக்கு படிஞ்சிருப்போம், உள்ளத்திலையும் அழுக்கு படிஞ்சிருக்கு. அதனால அவர்கள் கார் அமன் தேரர் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் எய்தி வாது செய்ய திருவுள்ளமே. அவர்களை நெருங்கி அவர்கள்ட்ட போய் வாது செய்யணுமா, அதற்கு உன் திருவுள்ளம் என்ன? மை திகழ்தரு மாமணி கண்டனே. மை அப்படின்னா கருமை, நம்ம கண்ணுக்கிட்டுக்கிற மயிலேருந்து தெரியும் இந்த கருமைக்கு மைன்னு பேரு. மை திகழ்தரு மாமணி கண்டனே. இந்த தரு அப்படிங்கிற வார்த்தை சில பாடல்களில் அந்த மீட்டருக்காக அந்த தரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வரும். திகழ் தரு அப்படின்னா திகழ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தருவை வந்து நீங்கள் ஃபில்லராக விட்டுடலாம். அதுக்கு நீங்கள் போய் பார்த்தோன்னா அகராதிலாம் பார்த்தோன்னா ஒரு துணை வினை அப்படின்னு போட்டிருப்பான், ஒரு ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். பட் பாட்டம் லைன் அது அசைச்சுவல் மாதிரி நீங்கள் விட்டுட்டாலும் பொருள் சரியாக இருக்கும். மை திகழ் மாமணி கண்டனே, கருமை திகழ்கின்ற அழகிய நீலமணி போல திகழ்கின்ற கண்டத்தை உடையவனே. அதுதான் அந்த வரி, மை திகழ்தரு மாமணி கண்டனே. நீலகண்டனே கருமை திகழ்கின்ற அழகிய நீலமணி திகழ்கின்ற நீலகண்டனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் மாதியே. இந்த உலகத்தில் உன்னுடைய புகழே பரவ வேண்டும், திரு ஆலவாயில் வீற்றிருக்கின்ற சிவருமானே அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். இதுதான் இந்த ரெண்டாவது பாட்டு. அப்போ மூன்றாவது பாடல், மறை வழக்கமில்லாத மா பாவிகள் பரித்தலை கையர் பாய் உடுப்பார்களை முறிய வாது செய்ய திரு உள்ளமே, மறியுலாங் கையில் மாமழு வாழனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. இதுலேயும் அதே மாதிரி முதல் ரெண்டு அடியில் சமணர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சொல்றார். மறை வழக்கம் இல்லாத மா பாவிகள், அவர்களுக்கு மறை வழக்கம் கிடையாது. வேத மந்திரங்களை வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்கள், வேள்விகள், வழிபாடுகள் அதெல்லாம் எதுவும் பண்ணுற பழக்கம் கிடையாது அவளுக்கு. அப்படி மறை வழக்கம் இல்லாதவர்கள் மா பாவிகள். சம்பந்தர் ஒருத்தர் ஒரு கூட்டத்தை பார்த்து மா பாவிகள்னு சொல்லணும், அப்போ அவள் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கணும் இல்லையா. அவர்கள் நிறைய வஞ்சனை செய்தவர்கள். இதுக்கு இந்த இந்த பதிவத்துக்கு சில நாள்களுக்கு ஒரு முந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ எப்போவோ அப்போ தானே அந்த சமணர்கள்லாம் வந்து இந்த சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தில் தீ வைத்தார்கள். அப்படிப்பட்ட கொலை செய்யவும் அஞ்சாத பாவிகள். அதனால தான் அவர்கள் மா பாவிகள் அப்படிங்கிறார். அவர்கள் பல்லு தேய்ச்சா கிருமி செத்து போயிடும், குளிச்சா கிருமி செத்து போயிடும், அதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு கேடு வந்துடும். நம்ம ராஜாவை நம்ம கைக்குள்ளே போட்டுருக்கோம், இந்த ராஜா மாறிட்டான்னா நம்மளுடைய பவர் போயிடும் அப்படின்னு, அந்த அதிகாரத்துக்காகவும் ஆட்சிக்காகவும் அவர்கள் கொலை செய்யவும் தயங்காதவர்கள். அதனால தான் அவர்கள் மாபாவிகள் அப்படிங்கிறாருங்க. மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள். அப்புறம் அவருடைய வேற பழக்க வழக்கங்கள் என்னன்னு சொல்ற அடுத்த ரெண்டாவது அடியில், பரிதலை கையர். கையர் அப்படின்னாக்க ரொம்ப கீழ்மையுடையவர்கள், ரொம்ப மட்டமானவர்கள், ரொம்ப மோசமானவர்கள் அர்த்தம் கையர் அப்படின்னா. பரிதலை கையர், அவர்கள் தலையில் இருக்கிற தலைமையிலாம் தாங்களே பிடுங்கிக்குவா. பறித்தல் அப்படின்னா செடியிலேருந்து பூவை பறிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், செடியில் பூ இருக்க நம்ம வரலால் பிடிச்சி அந்த பூவை இழுத்தா பூ செடியிலேருந்து வந்துடுறது, அதுதான் பறிக்கிறது. காயை பறிக்கிறோம், பூவை பறிக்கிறோம் அப்படிங்கிறோமே, அப்படி வரலால் அப்படி எடுக்க பிடிச்சி இழுக்கிறது. அது மாதிரி இவர்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் தங்களோட விரல்களால் பிடிச்சி பிடிச்சி பிடுங்குவா. அது அவருடைய பழக்கம், அது அவர்கள் ஒரு நோன்பு மாதிரி கடைபிடிப்பார்கள். சமணர்களுடைய ஒரு கொள்கை என்னன்னாக்க, வினையில் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, வினை பயனில் நம்பிக்கை உண்டு. அதனால் நாமே துன்புறுத்தி கொண்டால் நம்மளுடைய வினைகள்லாம் தீந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தங்களை நிறைய வருத்திக்குவா. இந்த உடம்புல இருக்க தலையில் இருக்கிற மயிரெல்லாம் ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி பிடுங்குவா. அதனால் தலை மொட்டையாக இருக்கும், ஆனால் மொட்டை அடிச்சுக்க மாட்டான், கையால் மயிரெல்லாம் பிடுங்குவா. இது நம்ம தேவாரத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு போன வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஏதோ ஒரு தேட போனப்போ இது ஒன்று பார்த்தேன். ஒரு சமண சன்னியாசி, அவர் தன்னோட தனக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுட்டுருக்கார், தன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் பிடிங்கி பிடிங்கி அந்த தட்டில் போட்டுருக்கார். அதை யூடியூப்பில் போட்டிருந்த பார்த்தேன். எதுக்கு சொல்ல வரேன், அந்த பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் சமண சன்னியாசிகள்கிட்ட இருக்குது. அதில் ஒரு பழக்கம் இந்த தலைமயிரை பிடுங்கிறது. அப்படி தலைமயிரை தங்களே பிடுங்கி பிடுங்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட தலைமையர் பறிக்கப்பட்ட தலையை உடையவர்கள் அவர்கள் கையர்கள், கீழான ரொம்ப மோசமானவர்கள். பாய் உடுப்பார்களை, அவர்கள் பாயை உடுப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். பாய்னா நமக்கு தெரியும், நம்ம ஊரில் படுத்துக்கிறதுக்கு கீழே விரிப்பா பாய், அந்த பாயை அவர்கள் தங்கள் உடம்பை சுற்றின்னு போவா. அது என்னன்னாக்க, அவர்கள் ஆடை இல்லாமல் தான் இருப்பார்கள் அந்த சன்னியாசிகள். அப்படிப்பட்ட அந்த ஆடை இல்லாத சன்னியாசிகள் அப்படி எங்கேயாவது போக வேண்டி வந்ததுன்னா, வெளியில் எதுக்காக போக வேண்டி வந்தது, இல்லை தெருவில் நடக்கணும், அது மாதிரி பல இதாக பண்ணணும்னாக்க ஒரு பாயை சுற்றின்னு போவா, துணியை கட்டிக்க மாட்டாள், பாயை சுற்றின்னு போவா. அதனால தான் அவர்கள் பாய் உடுப்பார்களே அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சமணர்களை முறிய வாது செய்ய திருவுள்ளமே. முறிதல் அப்படின்னாக்க நம்ம அழிக்கிறது, அதாவது வாதில் வெல்றது. இப்போ ஒரு சண்டை நடந்ததுன்னு என்ன சொல்கிறோம், முறியடித்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இல்லையா, இந்தியா ஆஸ்திரேலியாவை கிரிக்கெட்டில் முறியடித்தது அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃபீட்டிங் அப்படின்னு அர்த்தம் முறியடிக்கிறதுனா. அதனால் முறிய வாது செய்யனா அவர்கள் தோற்கும்படியாக, அவர்களை வாது செய்து தோற்க செய்யும்படியாக செய்யணுமா, அதுதான் திருவுள்ளமா அப்படின்னு அவர் கேட்குறாருங்க. முறிய வாது செய்ய திருவுள்ளமே, மறி உலாம் கையில் மாமழு வாழனே. மறி அப்படின்னாக்க பல பாடல்களில் பார்த்துருக்கோம், மறியனா கன்று, இந்த இடத்துல மான் கன்று. சிவபெருமானுடைய கையில் மான் ஏந்தியிருப்பார், அதை நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போனல்னாக்க சிவபெருமானுடைய உற்சவ மூர்த்தத்தில் பார்த்தோம்னா தெரியும், ஒரு கையில் மான் பிடிச்சுருப்பார். அப்படி மறி உலாம் கையில், உலாம்னாக இருக்கின்ற, தங்குகின்ற, உழவுகின்றன்னு அர்த்தம். மறி இருக்கின்ற மான் கன்று தங்கு இருக்கின்ற ஒரு கையில் மாமழுவாளனே, ஒரு அழகிய சிறந்த பெரிய மழுவாளையும் ஏந்தியவனே. மழுவாள்னா அது சிவபெருமானுடைய இன்னொரு கையில் இருக்கும் பார்த்துருக்கலாம். மழு அப்படின்னா அது ஒரு கோடாலி மாதிரி இருக்கும், அது ஒரு ஆயுதம். சிவபெருமான் கையில் திரிசூலம் இருக்கும், மழுவும் இருக்கும். இந்த மழுவுக்கு பரசு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வேற தவார பாட்டில் பார்க்கலாம், பரசு பாணியர் அப்படின்னு வரும். பரசு பாணியர் பாடல் வீணையர் அப்படின்லாம் ஒரு வேற ஒரு தேவாரத்தில் வரும். அதனால் பரசு அப்படின்னாக்க பரசுராமன் அப்படின்னு சொல்கிறோமே, அதான் அது பரசுன்னா மழு. இங்கிலீஷில் பேட்டில் ஆக்ஸன் வேணால் சொல்லலாம். அதான் ஒரு கையில் மான் கன்றையும் மழுவையும் ஏந்தியவனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. சிவருமானே, இந்த உலகம் முழுக்க உன்னுடைய புகழே பர வேண்டும், அதற்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிறார். இதான் மூணாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். நான் அடுத்த பாட்டுக்கு போகலாம். அறுத்த அங்கம் ஆறு ஆயின நீர்மையை கருத்த வாழ் அமன் கையர்கள் தம்மோடும், செருத்து வாது செய்ய திரு உள்ளமே, முறித்த வான்மதி கண்ணி முதல்வனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. இதுலேயும் அதே மாதிரி தீமைதான் போயின்னு இருக்கார் அவர் இந்த பாட்டிலையும். அறுத்த அங்கம் ஆறு ஆயின அப்படிங்கிறார். அறுத்த அங்கம்னாக்க அது கிளாசிஃபை பண்ணுறது இல்லையா, அறுத்தனா கட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அறுக்கிறதுனா வெட்டுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, மரத்தை அறுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அந்த அர்த்தம் இல்லை இங்கே, இல்லை இதை வகுக்கிறது அப்படிம்போம், தமிழில் வகுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. அப்படி கிளாசிஃபை பண்ணது அறுத்த அங்கம் ஆறு ஆயின அப்படின்னா அங்கம் ஆறுனாக்க ஆறு அங்கங்கள். இதை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம், நாலு வேதங்கள் ஆறு அங்கங்கள் இல்லையா. ஆறு அங்கம் என்னன்னு முன்னாடி பார்த்துருக்கோம், சில பேருக்கு அப்போ நீங்கள் அந்த டிஸ்கஷன் போது அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக திரும்ப வேணால் ரிப்பீட் பண்ணுறத. இந்த வேதங்கள் நாலு, அப்புறம் அந்த வேதங்களுடைய அங்கங்களாக இருப்பவை ஆறு அப்படின்னு வகுத்துருக்கா. அந்த ஆறு அங்கங்கள் என்ன? சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு ஆறு. இல்லை சிக்ஷை அப்படின்னாக்க கற்றுக்கிறது பேசிக் லாங்குவேஜ், எழுத்து ஒலி அப்படிலாம் போவோம், அது சிக்ஷை. வியாக்கரணம்ங்கிறது கிராமர் இலக்கணம். சந்தஸ் அப்படிங்கிறது பொயிட்ரி, அதை பற்றின மீட்டர்ஸ், பொயட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ், செய்யுள் இலக்கணம், அதான் சந்தஸ். அப்புறம் நிருக்தம் அப்படின்னாக்க எட்டிமாலஜின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், வார்த்தைகள்லாம் இருக்குது, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம், இது எந்த ஒரு வேர்லேருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேதத்தில் இருக்கிற சம்ஸ்கிருதம் ரொம்ப பழைய சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்தில் இந்த இலக்கியங்கள்லாம் இருக்கு, ராமாயணம், மகாபாரதம், காளிதாசரோட இலக்கியங்கள், இதெல்லாம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் வரும். வேதத்தில் இருக்கிற சம்ஸ்கிருதம் வேதிக் சான்ஸ்கிரிட். அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் புரியறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணமாக இப்போ காயத்ரி மந்திரம் இருக்குது இல்லையா, அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் நமக்கு புரியாது, ஏன்னா அதுக்கு அதில் வர்ற வார்த்தைகள் அதோடைய ரூட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. அது மாதிரி விஷயங்களெல்லாம் விளக்கிறதுக்காக இருக்கிற பிரான்ச் ஆஃப் நாலேஜ் தான் நிருக்தம். இந்த நிருக்தத்தில் எந்த ரூட்டுக்கு என்ன அர்த்தம், அப்படி எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருப்பான், அது நிருக்தம். அப்புறம் ஜோதிஷம், ஜோதிஷம்னாக்க அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி. நம்ம ஜோதிஷம் அப்படின்னா இன்றைக்கி என்னமோ நம்ம இந்த ஒரு ஜாதகத்தில் போட்டு ஒம்போதில் ராகு இருக்குது, ஏழில் சனி இருக்குது, இது மாதிரி இதுதான் நம்ம ஜோதிஷம்னு நினச்சிட்டுருக்கோம். இதில் இருந்தால் இது கெடுதல், இது நல்லது அப்படின்னு, அது ஒரு பக்கம். ஆனால் ஜோதிஷம்னாக்க அஸ்ட்ரானமி, ஏன்னா அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் தெரியணும், எது எங்கே இருக்குது, நட்சத்திரங்கள், இந்த பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுறாளே, அதெல்லாம் ஜோதிஷம். ஏன்னா இந்த பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்போ எந்த திதி ஆரம்பிக்கிறது, எப்போ பௌர்ணமி, எப்போ அமாவாசை, எப்போ கிரகணம் வரும், எப்போ இல்லைந்து எப்போ கிரகணம் இருக்கும், இவ்வளவும் அவள் கால்குலேட் பண்ணுவாள். இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் தான் ஜோதிஷம். அப்புறம் கல்பம் அப்படிங்கிறது அவர்கள் இந்த வேள்விகள்லாம் எப்படி பண்ணணும், அது யாக குண்டங்கள்லாம் எப்படி அமைக்கணும், அது மாதிரி அதை பற்றியெல்லாம் விளக்கிறது இது. அதனால் இதுதான் இந்த ஆறு அங்கங்கள். இதுதான் இங்கே சொல்கிற இந்த வேதங்களை வெறுக்கிறார்கள், வேதங்களின் அங்கங்களாகிய ஆறு அங்கங்கள். இந்த அறுத்த அங்கம் ஆறு ஆயின நீர்மையை கருத்த வாழ் அமன் கையர்கள். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நீர்மைனாக்க இந்த சிறந்த நீர்மைனா இயல்பு குணம் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கருத்த, கருத்தல் அப்படின்னாக்க வெறுக்கிறது, கோபிக்கிறது, வெறுக்கிறது, இவற்றையெல்லாம் வெறுத்த வாழ் அமனர்கள், வெறுத்து வாழ்கின்ற வாழ்க்கையுடைய சமன் கையர்கள். அமன் கையர்கள்னா அந்த கையர்னா முன்னாடி பார்த்தோம், அந்த மோசமான சமணர்கள், இவர்களோட தம்மோட இவர்களோட செருத்து வாது செய்ய திருவுள்ளமே. செருத்தல் அப்படின்னாக்க தடுத்தல், இவர்களை தடுத்து வாது செய்யறதுக்கு, இவர்களுடைய பரவரதை இவருடைய கொட்டத்தை அடக்கி வாது செய்யணும். செருத்தல் அழித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இவருடைய இவர்களை வாது செய்து இவருடைய கொட்டத்தை அழிக்க திருவுள்ளமே, அது உன்னுடைய திருவுள்ளமா. முறித்த வான்மதி கண்ணி முதல்வனே. வான்மதினா வாழ்மதின்னு அர்த்தம். வாழ் அப்படின்னாக்க இன்னைக்கு பேச்சில் இருக்கிறது கையில் அந்த சண்டை போடுறதுக்கு உபயோகிக்கிற ஒரு ஆயுதம், அதுதான் வாழ்னு வச்சுருக்கோம். ஆனால் தேவாரத்தில் பல இடங்களில் வாழ்னு வர்றப்போ அப்ஜெக்டிவாக வர்றப்போ அது பிரைட் அப்படின்னு அர்த்தம். வாழ்மதினாக்க ஒளி வீசுகின்ற சந்திரன் அப்படின்னு அர்த்தம். முறித்த வாழ்மதி, முறித்த அப்படின்னாக்க அப்படி கிழிக்கிறது, அப்படி ஒரு துண்டாக்குறது இல்லையா, அதை முறிக்கிறது. அப்படி முறித்த வான்மதினா அப்படி ஒரு நிலாவுடைய துண்டு, நிலாவை அப்படி கிழிச்சு ஒரு துண்டு மட்டும் தலையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒளி வீசுகிற சந்திரனை கண்ணி போல அணிஞ்சிருக்கிறான். கண்ணினாக்க பூக்கள் கட்டுறப்போ அதில் பலவிதமான பூக்களை தொடுக்கிறப்போ பலவிதமாக தொடுக்கலாம், வட்டமாக தொடுக்கலாம், அப்படி நீளமாக ஒரு சரமாக தொடுக்கலாம், சின்னதாக தொடுக்கலாம். இந்த மாதிரி கண்ணி அப்படிங்கிறது தலையில் வச்சுக்கிற அணிகிற ஒரு வகை பூ மாலை. அது இப்போ சொல்லுவா 10 கண்ணி கொடு 20 கண்ணி, அது மாதிரி கண்ணினா அதில் இருக்கிற எண்ணுவா இந்த கடை பூக்கு போயினாலும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அந்த கண்ணி மாலை மாதிரி தலையில் சந்திரன் அணிந்திருக்கான்னு சிவருமா. அதனால் முறித்த வாழ்மதி கண்ணி முதல்வனே, அப்படி ஒளி வீசுகின்ற பிறை சந்திரனை கண்ணி மாலை போல தலையில் அணிந்திருக்கின்ற முதல்வனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் மாதியே. இந்த உலகத்தில் உன்னுடைய புகழ் தான் பரவணும் எனக்கு அருள் புரியா அப்படிங்கிற இதான் 4 பாட்டுக்கு நேரடியான பொருள். அப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். 5 பாடல், அந்த நாளர் புரியும் அருமறை, சிந்தை செய்யா அருகர் திறங்களை, சிந்த வாது செய்ய திரு உள்ளமே, வெந்த நீரது அணியும் விகிருதனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. இல்லையே அதே கருத்து தான் சொல்றார். அந்த நாளர் புரியும் அருமறை, சிந்தை செய்யா அருகர். அருகர் அப்படின்னாக்க சமணர்களுக்கு இன்னொரு பேர். அந்த நாளர் புரியும் அருமறை, அந்த நாளர்கள்னா பிராமணர்கள். புரியும் அருமறை, அருமறைனா அரிய வேதங்கள், பிராமணர்கள் செய்கின்ற அரிய வேதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அருமறை அப்படிங்கிறது ஆகு பெயராக அந்த மறையில் வேதங்களில் சொல்லப்பட்ட பழக்க வழக்கங்கள் வேள்விகள் அதெல்லாம் சொல்றது சுற்றுறது. அதனால் அந்த நாளர் புரியும் அருமறை அப்படின்னாக்க அந்த நாளர்கள் செய்கின்ற வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை எல்லாம் சிந்தை செய்யா அருகர். சிந்தைனா மனசு என்றது, சிந்தை செய்யா அப்படின்னா எண்ணி பாராத, எண்ணாத, மதிக்காதன்னு அர்த்தம். அந்த பிராமணர்கள் செய்கின்ற வேள்விகளை எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காதவர்களாகிய அருகர்கள் அந்த சமணர்கள், அவர்களுடைய திறங்களை சிந்த வாது செய்ய திருவுள்ளமே. திறங்கள்னாக்க அவர்களுக்கு பல திறமைகள் இருக்கு. ஏன்னா சமணர்கள் எப்படி இந்த அரசுகள்லாம் கைகொள்ளப்பட்டா, எப்படி நாட்டு மக்கள் எல்லாம் மனசை கவர்ந்தா அப்படின்னா அதுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கு சாதியினால மக்களுடைய மனசை மயக்கி தீய வழிகளில் செலுத்துகிற, அது இந்தியாவிலையும் பார்க்குறோம் அமெரிக்காவிலையும் பார்க்குறோம். அது மாதிரி திறங்கள் உண்டு அவர்களுக்கு, அவர்களுக்கு திறமைகள் இருக்கு, ஆனால் அது தீய வழியில் செலுத்துகின்ற திறமைகள். அதனால் அவர்களுடைய திறமைகளை எல்லாம் வாது செய்து அழிக்கணும், அவர்கள்லாம் அந்த திறமைகள்லாம் வாது செய்து அழியும்படியாக பண்ணணும். அதுக்கு உன்னுடைய திருவுள்ளமா. சிந்துதல் அப்படின்னாக்க அழிதல் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம திருமருகல் பதிகத்தில் பார்த்துருக்கோம், சடையா எனுமாலும் ஒரு பதிகம் பார்த்துருக்கோம் முன்னாடி, 2 திருமுறை 18 பதிகம், அதில் 2 பாடலில் வரும். சிந்தா எனுமால் சிவனே எனுமால், முந்தா எனுமால் முதல்வா எனுமால், கொந்தார் குவளை குலவும் மருகல், எந்தாய் தகுமோ இவளே சரவே அப்படின்னு. அதில் சிந்தாய் எனுமால் அப்படின்னாக்க சிந்தாய் அப்படின்னா அழியாதவனே அப்படின்னு அர்த்தம். இல்லை சிந்துதல்னா அழிதல், சிந்தாய்னா அழியாதவனே அப்படின்னு அந்த பாட்டில் அர்த்தம். இங்கே சிந்த வாது செய்ய திருவுள்ளமே, அழியும்படியாக வாது செய்வதற்கு உன் திருவுள்ளமா, அவருடைய திறமைகள்லாம் அழியும்படியாக வாது செய்யறதுக்கு உன்னுடைய எண்ணமா. வெந்த நீர் அது அணியும் விகிருதனே. நீர் அப்படின்னாக்க விபூதி திருநீர், வெந்த நீர் அப்படின்னா சுட்ட சாம்பல், அந்த திருநீற்றை அணிகின்ற விகிர்தனே. விகிர்தன் அப்படிங்கிறது சிவனுக்குரிய பெயர்களில் ஒரு பெயர். விக்ருதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையான தமிழ் ஆக்கம் அது. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்க, மாறுபட்ட செயலினன் அப்படின்னு உரைகளில் கொடுக்குறார். அதாவது நம்ம ஒரு இறைவனுடைய செயல்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மாதிரி சேர்ந்தால் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ மனிதர்களுக்குள்ள ஒருத்தனோட செயல் நமக்கு புரிஞ்சுதுன்னா அவன் அவனுடைய மன அவன் எப்படி எண்ணுவான், இந்த நிலையில் அவன் என்ன செய்வான் அப்படின்னு அவனுடைய குணங்களை வைத்து அவனுடைய முன்னாடி நடந்த நடப்புகள்லாம் வைத்து நம்ம அனுமானிக்கலாம் இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி பண்ணுவான் அப்படின்னு. இங்கே சிவபெருமான் என்ன செய்வான் நம்மளால் அவன் என்ன செய்வான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அவன் விகிருதன். அப்படிப்பட்ட விகிருதனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. இந்த உலகத்தில் உன்னுடைய புகழ் தான் பரவணும், திருவாலவாயில் இருக்கின்ற சிவபெருமான அருள் பிரிவாயாக அப்படிங்கிறது அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம ஆறாம் பாடலேருந்து இந்த பதிவு தொடர்ந்து நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.